السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولًا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل، إن الله نعما يعظكم به، إن الله كان سميعا بصيرا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم، إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة. صدق النبي صلى الله عليه وسلم. رواه البخاري. سرو புகழும் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் சிறப்பான ஒரு சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே கட்டி காத்து வந்த நல்லடியார்கள், இப்போதும் யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து அல்லாஹு தஆலாவுடைய இந்த மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் மாத்திரமே வழங்கப்பட வேண்டும், அவனுக்கு மாத்திரமே வழிபடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்படுகின்ற ஸ்தலங்களாக பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. இந்த பள்ளிவாயல்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களை விடவும் மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய இடங்களாக இருக்கின்றன என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய பூமியில் இருக்கின்ற இடங்கள் பள்ளிவாயல்களாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாக பள்ளிவாயல்கள் இருக்கின்றன என்றால், இந்த பள்ளிவாயல்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற இந்த பள்ளிவாயல்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக பள்ளிவாயல்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவை என்று அவன் குர்ஆனிலே சொல்கிறான். எனவேதான் பைத்துல்லாஹில் ஹராம், உலகத்தில் இருக்கின்ற சகல விதமான பள்ளிவாயல்களுடைய தலைமை பள்ளிவாயலாக இருக்கின்ற அந்த காபத்துல்லாவுக்கு நாங்கள் அல்லாஹ்வினுடைய வீடு என்று சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய இல்லம் என்று சொல்லுகிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு சேர்த்து ஒரு இடத்துக்கு பெயர் வைக்கின்றான் என்றால் அந்த இடத்துக்கு இருக்கின்ற மகத்துவத்தையும் மரியாதையையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் இந்த புனிதமான இந்த மஸ்ஜிதுகளுக்கு வருகை தருகின்றார்களோ அவர்கள் சாதாரணமான உடையோடு வரக்கூடாது.
அவர்கள் நாற்றத்தோடு வரக்கூடாது. இந்த குல்லி மஸ்ஜிதில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒவ்வொரு பள்ளி வாயிலுக்கும் போகின்ற பொழுது உங்களை சிறப்பாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏன்? பள்ளி வாயில்கள் மலக்குகள் பிரசன்னமாக இருக்கின்ற இடங்கள். அல்லாஹு தஆலாவுடைய அருள் முதலிலே பள்ளி வாயிலை நோக்கித்தான் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முழு உலகத்தினுடைய இதயங்களாக இருக்கின்ற பள்ளி வாயில்களாக அந்த இஸ்தரங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த பள்ளி வாயில்களுக்குள் வருகின்ற ஒரு மனிதன் வெள்ளை பூட்டையோ அல்லது வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு தூரம் மரியாதைக்கும் மகத்துவத்துக்கும் உரிய இஸ்தலங்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாக, அல்லாஹு தஆலாவுடைய மாளிகைகளாக இருப்பதை தான் இந்த மஸ்ஜிதுகள் என்ற உண்மையை நாங்கள் மிகவும் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் இந்த பள்ளி வாயில்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண் பள்ளி வாயிலை துப்புரவு செய்பவளாக இருந்தால், அவள் சில நாட்களாக வருகை தரவில்லை என்பதை அறிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். அந்த பெண் வஃபாத்தாகி விட்டால் என்று கேள்விப்பட்டவுடன், எனக்கு ஏன் அதனை பற்றி நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சென்று அந்த பெண்ணுடைய அந்த மக்பராவிலே ஜனாசா தொழுகையை நிறைவேற்றியதாக நாங்கள் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த அளவு தூரம் இந்த பள்ளி வாயில்களுக்கு மகத்துவமும் மகிமையும் இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய மதத்தவர்கள் தங்களுடைய ஆலயங்களையும் தங்களுடைய வணக்கஸ்தலங்களையும் பார்ப்பதற்கும் நாம் எமது வணக்கஸ்தலமான இந்த பள்ளி வாயிலை பார்ப்பதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பள்ளி வாயில்கள் என்பவை அச்சாணிகளாக, முஸ்லிம் சமுதாயத்தின் இயந்திரங்களாக, மத்தியஸ்தலங்களாக இருக்கின்றன என்ற உண்மை மிக அடிப்படையானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு தஆலாவையும் மனிதனையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய இந்த தொழுகை இடம்பெறக்கூடிய இடமாக பள்ளி வாயில்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் தனது வீட்டிலே தொழுகின்ற தொழுகையை விடவும் பள்ளி வாயிலுக்கு வந்து ஜமாஅத்தாக தொழுகின்ற பொழுது அங்கு அவன் 27 மடங்கு நன்மையை பெற்றுக் கொள்கின்றான் என்ற கருத்தை நாங்கள் பல்வேறுபட்ட சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பொழுது இடைவெளியிலே குபா என்ற இடத்திலே தங்கினார்கள் என்றால், அந்த இடத்திலும் தற்காலிகமாக ஒரு பள்ளி வாயிலை தனக்கு தேவைக்காக வேண்டி அமைத்துக் கொண்டார்கள் என்றால், அதனை தனது நிரந்தர வசிப்பிடமாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்தும் கூட அந்த இடத்திலே ஒரு பள்ளி வாயிலை கட்டினார்கள் என்றால், முஸ்லிம் சமுதாயத்துக்கு பள்ளி வாயில்கள் எவ்வளவு தூரம் அவசியமானவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற ஒரு மனிதன் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு நுழைகின்றான். நுழைந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் எனப்படக்கூடிய ஒரு விசேஷமான தொழுகையை அவன் தொழுது கொள்கின்றான். அங்கு மலக்குகள் பிரசன்னமாக இருக்கிறார்கள். அங்கு குர்ஆனுடைய ஆய்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கு மலக்குகள் ரஹமத்தோடும் சக்கீனத்தோடும் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புனிதமான கௌரவமான இடங்களாகத்தான் பள்ளி வாயில்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மதிக்கப்படுகின்றன. அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளி வாயில்கள் வெறுமனே வணக்கஸ்தலங்களாக மாத்திரம் இருக்கவில்லை. அங்கே நீதிமன்றமாக பள்ளி வாயில் இருந்தது. ஜகாத்தை திரட்டி விநியோகிப்பதற்கான மத்தியஸ்தலமாக இந்த பள்ளி வாயில்கள் பயன்பட்டிருக்கின்றன. ஏன்? பாராளுமன்றமாக படைகளை தயாரிக்கக்கூடிய இடங்களாக, தூது குழுக்களை சந்திக்கக்கூடிய இடங்களாக, ஏன் ஒரு வைத்தியசாலையாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளி வாயில்கள் இருந்தன என்றால், அந்த பள்ளி வாயில்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட புனிதமான இஸ்தலங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற தகுதிகளை பற்றி பேசுகின்றான். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய தகுதிகளை பற்றி பேசவில்லை, ஒரு வீட்டிலே இருக்கின்ற கணவனுக்குரிய தகுதிகளை பற்றி பேசவில்லை, ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தின் தலைமை காரியதரிசிக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி பேசவில்லை. மாறாக சூரத்து தௌபாவிலே 18வது வசனத்திலே குறிப்பாக இந்த பள்ளி வாயில்களை நிர்வாகம் செய்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி பேசியிருக்கின்றான். பேசியிருப்பது மாத்திரமல்ல, இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹி, நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களை நிர்வகிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்புகள் தான் இருக்க வேண்டும் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவன் ஆரம்பிக்கின்றான். இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹி, நிச்சயமாக இவர்களை தவிர வேறு யாரும் அந்த பள்ளி வாயில்களை நிர்வகிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பவர்களாகவும், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இவர்களை தவிர வேறு யாருமே பள்ளி வாயில்களை நிர்வகிக்க கூடாது என்ற கருத்தை தரக்கூடிய இன்னமா என்ற சொல்லை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பிரயோகித்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, எனவே ஏனைய நிர்வாகிகளை பற்றி குர்ஆன் பேசவில்லை. எப்படிப்பட்ட நிர்வாகிகளை பற்றி குறிப்பாகவும் அழுத்தமாகவும் சொல்லி இருக்கிறது என்றால் பள்ளி வாயிலினுடைய நிர்வாகிகளை பற்றி. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இதயங்களாக, முஸ்லிம் சமுதாயத்தின் மத்திய ஸ்தலங்களாக, முஸ்லிம் சமுதாயத்தின் சகல விதமான கர்மங்களுக்கான தன சமூக நிலையங்களாக, முஸ்லிம் சமுதாயத்தின் சகல விதமான செயல்பாடுகளுக்குமான திட்டங்கள் தீட்டப்படுகின்ற இடங்களாக இந்த பள்ளி வாயில்கள் தான் இருக்கின்றன என்பதனால், அந்த இடத்திலே நிர்வாகம் செய்பவர்கள் பிழை விடுவார்களாக இருந்தால் முழு முஸ்லிம் சமுதாயமும் அதன் மூலமாக பாதிக்கப்படும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா விளங்கி இருந்ததன் காரணமாகத்தான், தெரிந்திருப்பதன் காரணமாகத்தான் இவர்களை தவிர வேறு யாரும் பள்ளி வாயில்களை நிர்வகிக்க கூடாது என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனிலே சூரத்து நிசா எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே 58வது வசனத்திலே அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களை அந்த அமானிதங்களுக்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் சிறப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது நீதியாகத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றான் என்று சூரத்து நிசாவின் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டு விஷயங்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களை, பொறுப்புகளை, கடமைகளை மிகச் சரியாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமைகளையும் அமானிதங்களையும் யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்துவிடக் கூடாது என்ற கருத்து முதலாவது சொல்லப்படுகிறது. இரண்டாவது சொல்லப்படுவது, நீங்கள் நீதி செலுத்துகின்ற பொழுது நீங்கள் மிகச் சரியாக நியாயமாகத்தான் நீதி செலுத்த வேண்டும் என்ற அந்த கருத்து இரண்டாவது அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் ஏன் சொல்லி காட்டினோம் என்றால், இந்த குர்ஆனுடைய வசனம் அமானிதங்களை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள், நீதி செலுத்துங்கள் என்ற அந்த இரண்டு பிரதானமான கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட சந்தர்ப்பம் தான் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 8வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் மக்காவுக்கு போகிறார்கள். அங்கிருக்கின்ற மக்காவை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி அங்கிருக்கின்ற காபத்துல்லாவினுடைய சிறப்பை அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். பொறுப்பெடுத்த சந்தர்ப்பத்திலே அந்த பிறப்பை அவர்கள் உஸ்மான் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சஹாபியிடத்திலே ஒப்படைக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. பள்ளி வாயினுடைய சிறப்பை ஒப்படைக்கின்ற சந்தர்ப்பத்திலே இறக்கப்படுகின்ற குர்ஆனுடைய வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை, நம்பிக்கை நாணயமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை அவற்றுக்கே உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது நீதியாகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் என்ற வசனம் இறக்கப்பட்டது எந்த சந்தர்ப்பத்திலே? பாராளுமன்றத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கின்ற பொழுதோ அல்ல, ஒரு பள்ளிவாயினுடைய திறப்பை பொறுப்பெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அதிலிருந்து நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம்? பள்ளி வாயிலுடைய பொறுப்பு என்பது ஒரு அரசியல் அல்ல, ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு கேலி கூத்து அல்ல, அது ஒரு அமானத், ஒரு நம்பிக்கை நாணயம். அந்த அமானத்துக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பயங்கரமான தவறுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதனைத்தான் அந்த வசனத்தினூடாக அல்லாஹு தாலா உணர்த்த விரும்புகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாவினுடைய மாளிகை புனிதமான இடம், மலக்குகள் அடிக்கடி விஜயம் செய்கின்ற இடம், சமுதாயத்தின் மத்திய தளம், சமுதாயத்தின் இதயம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு தகுதியானவர்களாகத்தான் அதனை நிர்வகிப்பவர்களும் இருக்க வேண்டும். அந்த இருக்கின்ற சமுதாய அமைப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட, பொறுக்கி எடுக்கப்பட்ட, தக்குவாவும் அமானத்தும் உள்ள, கடமைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதே வியர்த்து கொட்டுகின்ற, நாளை மறுமையிலே என்னை அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கின்றானே, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சதத்துக்கும் விசாரிப்பான், இந்த பள்ளி வாயில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மணல் துணிக்கைகளுக்காக வேண்டியும் என்னை விசாரிப்பானே, இங்கிருக்கின்ற மின் விசிறி ஒரு தடவை சுத்துகின்ற சந்தர்ப்பத்திலும் அதற்காக வேண்டி கூட எனக்கு விசாரணை இருக்கிறது என்ற பயத்தோடு இருக்கின்றவர்களுக்குத்தான் பள்ளி வாயிலினுடைய நிர்வாகத்தை செய்ய முடியும். அமானத் அது ஒரு விளையாட்டு அல்ல. உலகத்தில் இருப்பது போன்று பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக போட்டி போடுபவர்களுக்கல்ல இந்த மஸ்ஜித் இருப்பது. இந்த மஸ்ஜித் சமூகத்திலே இருக்கின்ற வடித்து எடுக்கப்பட்ட திறமைசாலிகள், ஆற்றல் உள்ளவர்கள், இந்த சமுதாயத்தை முன்னின்று நடாத்தக்கூடிய தைரியம் உள்ளவர்கள், ஈமானிலே ஆழம் உள்ளவர்கள், தொழுகையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்குத்தான் இந்த பள்ளி வாயில் நிர்வாகத்தினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறது சகோதரர்களே. எனவே இந்த பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளாக வர இருப்பவர்கள் இந்த ஊரிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற மிக முக்கியமானவர்களாக, சமுதாயத்தின் அங்கீகாரம் பெற்றவர்களாக, ஏழுமான வரைக்கும் உயர்ந்தபட்ச தகுதிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த பள்ளி வாயிலை வைத்து சம்பாதிக்கின்ற, இந்த பள்ளி வாயிலே நிர்வாகிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி மார்தட்டி கொள்கின்ற, இந்த பள்ளி வாயிலை வைத்து புகழை சம்பாதிக்கின்றவர்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது என்பது மிகவும் அடிப்படையான உண்மையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று தமிழிலே சொல்லுவார்களே, ஒரு பள்ளி வாயில் தான் ஒரு ஊரின் தலைமை காரியாலயம் என்றால் அதில் இருக்கின்ற நிர்வாகிகளை பொறுத்துத்தான் அந்த ஊரில் இருக்கின்ற மக்களுடைய பண்பாடுகளும் நடத்தைகளும் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதனால் இந்த பள்ளி வாயிலுக்கு மட்டுமல்ல, எந்த பள்ளி வாயிலுக்குரிய நிர்வாகிகளை தெரிவு செய்கின்ற பொழுதும் ஜாக்கிரதையும் கவனமும் அல்லாஹு தஆலாவின் மீது கொண்ட பயமும் மேலிட வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பாரதூரமான ஒரு பொறுப்பு என் மீது சுமத்தப்படுகிறது என்ற உணர்வோடு பள்ளி வாயிலின் கூட்டங்களிலே சம்பவிக்கின்ற அல்லது கலந்து கொள்கின்ற ஒருவராகத்தான் அந்த நிர்வாகி இருக்க வேண்டுமே தவிர, இது தனக்கு கிடைத்த ஒரு புகழாக, ஒரு பேராக கருதுகின்ற ஒருவரால் இந்த பள்ளி வாயில் நிர்வகிக்கப்படக்கூடாது. அருமை சகோதரர்களே, நிச்சயமாக இந்த பொறுப்பை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். பொதுவாக பதவிகளுக்கும் பொறுப்புகளும் வருபவர்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட கடமையை சுமந்திருக்கிறார்கள். அதனை அரபிலே நாங்கள் ஹக்குல் இபாத் என்று சொல்கிறோம், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு தடவை அபூதரில் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு பொறுப்புக்கு நியமியுங்கள் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? அபூதர்ரே, இன்னக்க வஈஃபுன் இன்னஹா அமானத்தும், நீங்கள் பலஹீனராக இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு வருகின்ற அந்த பதவியை பொறுத்தவரையில் அது ஒரு அமானத்தாக இருக்கிறது. யாரெல்லாம் தான் சுமந்திருக்கின்ற பதவியை பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றவில்லையோ நிச்சயமாக நாளை மறுமையிலே அவருக்கு அது கைசேதமாகவும் மிகப்பெரிய நஷ்டமாகவும் விழிவாகவும் இருக்கும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூதர்ல் கிஃபாரி எனப்படக்கூடிய மிகப்பெரிய ஈமான்தார் என்று நாங்கள் வர்ணிக்கின்ற அந்த சஹாபிக்கு கூட அந்த பொறுப்பை கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, யாரெல்லாம் இது போன்ற பொறுப்புகளுக்கு வருகிறார்களோ அவர்கள் தகுதியில்லாதவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவசரமாக கியாமத் வரும் என்பதை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இலா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரி ஸாஅ. நிச்சயமாக யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போது பொறுப்புகள் வழங்கப்படுகிறதோ ஒப்படைக்கப்படுகிறதோ நிச்சயமாக அவர்கள் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்ற கருத்தை தான் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், இப்படியான சந்தர்ப்பத்தில் பொருத்தமற்றவர்கள் பள்ளி வாயிலின் நிர்வாகியாக மாத்திரமல்ல, ஒரு நிறுவனத்தின் தலைவராக, ஒரு மதரசாவின் பொறுப்புதாரியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஏன் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக, ஒரு மாகாண சபை உறுப்பினராக பொருத்தமற்ற ஒருவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் நிச்சயமாக அமானத்துக்கு அந்த சமூகமே துரோகம் செய்கிறது. அந்த மனிதன் துரோகம் செய்வது எப்படி போனாலும் அந்த சமூகமும் சேர்ந்து அந்த மனிதனுடைய துரோகத்துக்கு ஒத்துழைப்பை வழங்குகிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பொறுப்புகளை சுமப்பவர்கள் அவர்கள் பாடசாலை அதிபர்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் துறை பொறுப்புதாரிகளாக இருக்கட்டும், அல்லது பள்ளியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், தாம் சுமந்திருக்கின்ற பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற தவறுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளுடைய ஒரு சம்பவத்தை எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், லிகுல்லி காதிரின் லிவா, இந்த இஸ்திஹி யுர்ஃபவு லஹு பி கத்ரி கத்ரத்திஹி அலா வலா காதிர அஅலம மின் அமீரி ஆம்மா. ரவாஹு முஸ்லிம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒவ்வொரு துரோகிக்கும் பக்கத்திலே அவனுடைய பின்புறத்திலே ஒரு கொடி உயரமாக நாட்டப்படும், உயரமாக பறக்கவிடப்படும். துரோகி என்றால் யார்? ஒரு நம்பி ஒப்படைக்கப்படுகிறது அவனிடத்திலே ஒரு பொறுப்பு, அரசியல் ஒப்படைக்கப்படுகிறது, நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகிறது, பண பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை அவன் சரியாக நிறைவேற்றவில்லை, துரோகம் செய்து விட்டு இறப்பானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு பக்கத்திலே நாளை மறுமையிலே ஒரு கொடி நாட்டப்படும். அந்த கொடி உயரமாக நாட்டப்படும், அவனுடைய துரோகத்தின் அளவு அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்கும். ஒரு சமுதாயத்தின் தலைவனாக இருந்து அந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்பவனை விடவும் மிக பெரிய துரோகி வேறு யாராக இருக்க முடியும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக கேட்கிறார். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒருவர் கணவனாக இருக்கிறார், இன்னொருவர் ஒரு சகோதரனாக இருக்கிறார், ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார், ஒரு பாடசாலையிலே ஆசிரியராக இருக்கிறார், ஒரு அரசியல் துறையிலே பொறுப்பானவராக இருக்கிறார், ஒரு பள்ளியின் கிறிஸ்டியாக இருக்கிறார் என்றால் அவர் தான் சுமந்திருக்கின்ற கடமைகளை மிக சிறப்பாக கவனமாக நிறைவேற்ற தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் நாளை மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்துவான். அந்த மனிதனுடைய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த மனிதனை சந்திக்கிழித்து விடுவான். காரணம், அவன் செய்திருக்கின்ற துரோகம் சாதாரண துரோகம் அல்ல, ஒரு சின்ன பொறுப்பை எடுத்தவன் அல்ல, ஒரு சமுதாயத்தின் தலைவனாக இருந்து அவன் அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்திருக்கிறான் என்பது அர்த்தமாக இருக்கிறது. யாரெல்லாம் பொறுப்புகளை பேருக்காக, புகழுக்காக, சமூக அந்தஸ்துக்காக மலர் மாலைகள் போடப்பட வேண்டும் என்பதற்காக, சபைகளை அலங்கரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக துரோகிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் ஒரு சமுதாயத்தின் பொறுப்பை சுமந்து அந்த பொறுப்புக்கு சரியான முறையிலே அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் அவன் துரோகம் செய்தவனாக ஏமாற்றியவனாக இறப்பானாக இருந்தால், மௌத்தாகுவானாக இருந்தால் நிச்சயமாக ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பள்ளியின் ட்ரஸ்டியாக இருக்கலாம், அல்லது பள்ளியின் உறுப்பினராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் பொறுப்புதாரியாக இருக்கலாம். அந்த மனிதன் சுமந்திருக்கின்ற பொறுப்பை பேருக்காக புகழுக்காக வேண்டி சுமந்திருக்கிறான் என்றால், அந்த மனிதன் இறக்கின்ற நாளில் தன் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பை கவனமாக நிறைவேற்றாமல் லஞ்சத்தோடும் ஊழலோடும் மற்றவர்களுடைய பதுவாவோடும் இறக்கின்றான் என்றால், அந்த மனிதன் எவ்வளவுதான் கோடான கோடி அமல்களை, சுன்னத்தான அமல்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றி இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபத்வா என்ன? ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்ற சொற்பிரயோகம் இருக்கிறதே சகோதரர்களே, மிகவும் கடுமையான சொற்பிரயோகம். அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று கூட சொல்லப்படவில்லை, ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்யலாம், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்யலாம், நெற்றி கருக்கும் வரைக்கும் சுஜூதில் இருந்து சுஜூது செய்யலாம், கால்கள் கடுக்கும் வரைக்கும் நின்று வணங்கலாம், நோன்பிலே 27 தடவையும் குர்ஆனை ஓதி முடித்திருக்கலாம், ஆனால் தான் சுமந்திருக்கின்ற பொறுப்பை மிகச்சரியாக நிறைவேற்றாமல் அவன் இறப்பானாக இருந்தால், அவனை நம்பி இருக்கின்ற பொதுமக்களுக்கு அவன் துரோகம் செய்வானாக இருந்தால், அவனுக்கு கிடைக்கின்ற தண்டனை, அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று சொன்னார்களே. புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பொறுப்புதாரிகளாக இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் பணத்தினுடைய தொடர்பு இருக்கும். பணத்தை கையாடல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக வரும். கைபருடைய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு சஹாபி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் வந்து இவர் ஷஹீத் ஷஹீத் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதனை நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. என்ன, அந்த மனிதன் எதிரிகள் விட்டு சென்ற ஒரு ஜுப்பாவை களவெடுத்திருக்கிறார். அது பொது சொத்திலே இருந்து களவாடப்பட்ட ஒரு ஜுப்பாவாக இருக்கிறது என்பதனால் அந்த மனிதன் ஷஹீதாகினாலும் நரகத்துக்கு செல்கின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பள்ளிவாயிலுடைய ஒரு தொலைபேசியாக இருக்கலாம், பள்ளிவாயிலுடைய ஒரு சதமாக இருக்கலாம், ஒரு ரூபாய் காசு கூட எனது வீட்டில் நுழையுமாக இருந்தால் என்னுடைய வீடு பற்றி எரிவதற்கு அது சமன் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய சட்டை சாக்கிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் பள்ளிவாயிலுடைய நிதியத்துக்கு சேர்க்கப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த பள்ளிவாயிலிருந்து ஒரு சதமாவது எனது வீட்டுக்குள் வருமாக இருந்தால் அது அல்லாஹு தாலாவுடைய சாபத்துக்கும் உள்ளாக்க வேண்டிய ஒரு குற்றம் என்ற கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகளாக வருபவர்களிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புதான் அமானிதம், நம்பிக்கை, நாணயம், அல்லாஹு தாலாவுக்கு பயப்படுகின்ற அந்த முதலாவது குவாலிஃபிகேஷன். அதனைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வையும் கியாமத் நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யார் உண்மையாகவே அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள். பள்ளிவாயில் நிர்வாகிகளாக வர வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு தியாகம் இருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டு பணிகளை விடவும், தனது குடும்ப பணிகளை விடவும், தனது வியாபார பொறுப்புகளை விடவும், தான் சுமந்திருக்கின்ற இந்த சமூக பணி எனக்கு முன்னுரிமையானது என்று சிந்திக்க வேண்டும். இரவு பகலாக பள்ளி வாயிலின் நடவடிக்கைகளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் அவர் இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பண்பு, அவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தொழுவதிலே, ஜகாத்து கொடுப்பதிலே, அழகான பண்பாடுகள் விஷயத்திலே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, மற்றவர்களோடு பழகுகின்ற விஷயத்திலே, சமுதாய தொடர்புகள் விஷயத்தில் எல்லாம் அவரை மக்கள் கண்ணியமான கண் கொண்டு பார்க்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டுமே தவிர, அவரை பற்றிய குற்றச்சாட்டுக்கள் சமூகத்திலே இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் மிக குறைந்த அளவில் இருப்பவர்களையாவது ஆக குறைந்தது தெரிவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அந்த அளவு தூரம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகத்தான் பள்ளிவாயிலுடைய பொறுப்பு இருக்கிறது. இப்படி சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் பள்ளிவாயிலுடைய பொறுப்பை எடுக்க மாட்டோம், இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக இருக்கிறதே, விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று யாரும் யோசிக்க கூடாது. காரணம், அவர்கள் இந்த பள்ளிவாயிலுக்கு பொருத்தமானவர்களாக இருந்து தம்மை நியமிப்பதற்கு தடை விதிப்பார்களாக இருந்தால், பொருத்தமானவர்கள் ஒதுங்கிக் கொண்டு பொருத்தமில்லாதவர்கள் பள்ளிவாயிலின் நிர்வாகிகளாக வந்து இந்த பள்ளிவாயிலை சீரழிப்பார்களாக இருந்தால், அப்படிப்பட்ட சீரழிக்கின்றவர்கள் செய்கின்ற அவ்வளவு பாவத்திற்கும் இந்த பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்திலே அறிவு இருக்கிறது, தகைமை இருக்கிறது, ஆனால் அவன் நிர்வாகத்திற்கு முன் வருவதில்லை என்றால் மோசமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஊர் சின்னாபின்னமாகினால் அப்படியான சந்தர்ப்பத்திலே அவன் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் கேட்பான், இப்படி சீரழிகின்ற சந்தர்ப்பத்திலே நீ ஒதுங்கி இருந்தாயே, ஏன் நீ இந்த பள்ளிவாயலுக்கு வந்து நிர்வாகம் செய்யவில்லையே என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்படிப்பட்ட பள்ளி வாயிலே இடம்பெறக்கூடிய மகத்தான பல்வேறுபட்ட சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அது ஒரு பெரிய சதக்காவாக அமையும். நாளை மறுமையிலே இலகுவாக சுவர்க்கம் போவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை அதன் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். ஜகாத்தை திரட்டுகிறீர்கள், விநியோகிக்கிறீர்கள், பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதன் மூலமாக பயனடைகிறார்கள் என்றால், நீங்கள் இந்த பணியிலே பள்ளி வாயிலே உங்களை சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு தர்மம். நல்ல காரியம் ஒன்றுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி அதன் மூலமாக உலகத்திலே அல்லது ஊரிலே மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுகின்றன என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாளை மறுமையிலே சுரக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அந்தஸ்தமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஊரிலே இடம்பெறக்கூடிய சச்சரவுகள் பிரச்சனைகளின் பொழுது பள்ளியிலே மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது என்றால் அந்த மத்தியஸ்த கமிட்டியிலே நீங்களும் இருக்கிறீர்கள் என்றால் நீதி செலுத்தியின் மூலமாக கிடைக்கின்ற நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளப் போகிறீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஏழு பேருக்கு நிழல் வழங்குகின்றான், அவர்களிலே ஒருவர் யார், இமாமுன் ஆதில், நீதி செலுத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீதி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் பள்ளியிலே இணைவதன் மூலமாக கிடைக்கிறது. எனவே இப்படியான அருமையான வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல நாங்கள் விரும்புகின்றோம். யாரெல்லாம் பொருத்தமற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை யாரெல்லாம் தெரிவு செய்கின்றார்களோ, அவர்கள் நிச்சயமாக பெரும்பாவிகளாக இருப்பார். எனது நண்பனாக இருக்கிறார், எனது குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார், எனவே நான் அவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று யாராவது சிந்தித்தால் அவர்கள் பள்ளி வாயிலோடு விளையாடுகிறார்கள், நெருப்போடு அவர்கள் விளையாடுகிறார்கள். நட்புக்காக, பணத்துக்காக, உறவுக்காக நாங்கள் ஒருவரை தெரிவு செய்யக்கூடாது. அவர் அரசியல்வாதியாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாங்கள் ஒரு மோசமான கல்வனை அல்லது ஒரு போக்கிரியை நாங்கள் பள்ளி வாயிலுடைய நிர்வாகியாக அல்லது பொறுப்புதாரியாக தெரிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு கடவும் ஒரு சதத்திலும் நாங்கள் அல்லாவிடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டியவர். எனவே நாங்கள் நல்ல மனிதர்களை தெரிவு செய்வோமாக இருந்தால் அவர்கள் நல்ல மனிதர்கள் செய்யும் வரைக்கும் எங்களுக்கு கபருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் என்ற சுகமான செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே யாரெல்லாம் நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் மிக பெரிய பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். அவர்களை தெரிவு செய்பவர்களும் கூட நிச்சயமாக பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிர்வாக சபையையும் தெரிவு செய்வதற்கு எந்த ஒழுங்கு கையாளப்படுகிறதோ அந்த ஒழுங்குகளை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதோடு சமுதாயத்தின் ஐக்கியத்தையும் சமுதாயத்தின் ஒருமைப்பாட்டையும் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்காக வேண்டி சர்ச்சைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். நாம் வாழுகின்ற இந்த நாடு மிக பயங்கரமான ஒரு கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சிறுபான்மையினர் மிக அதிகமான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பள்ளி வாயில் நிர்வாகிகளை தெரிவு செய்வதிலே ஏதாவது சர்ச்சைகளை பட்டு அதன் மூலமாக எமக்கு மத்தியிலே கைகலப்புகள் ஏற்பட்டு அது போலீஸ் நிலையம் வரையும் செல்லுமாக இருந்தால், அது நீதிமன்றம் வரையும் செல்லுமாக இருந்தால் எமது நிலை மிகவும் கவலைக்கிடமாக மாறும். முஸ்லிம் சமுதாயம் ஏளனப்படுத்தப்படும். எனவே எமக்கு மத்தியில் இருக்கின்ற சர்ச்சைகளையும் பிளவுகளையும் கலந்தாலோசனையின் அடிப்படையிலும் பொறுமையாகவும் அறிவோடும் நிதானமாகவும் விட்டுக் கொடுப்போடும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த இடத்திலே இறுதியாக சொல்லிக் கொள்கின்றோம். எனவே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னுடைய இல்லங்கள் புனிதமான இல்லங்களாக இருக்கின்றன ரப்பே, அந்த இல்லங்களுக்கு மிகவும் புனிதமானவர்களையே நிர்வாகிகளாக தெரிவு செய்யக்கூடிய பாக்கியத்தையே அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இந்த பள்ளி வாயில்கள் அனைத்தும் இந்த ஊர்கள் அனைத்தினுடைய தலைமை காரியாலயங்களாக இருந்து செயல்படக்கூடிய அளவுக்கு, மத்திய ஸ்தலங்களாக இருந்து செயல்படக்கூடிய அளவுக்குரிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மனமு வந்து இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பதவிகளில் ஆசை வைக்காத ஒரு தன்மை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உன்னை பூர்ணமாக திருப்திப்படுத்தியவருடைய கூட்டத்திலேயே அனைவரையும் ஆக்குவாயாக. எங்களுடைய அற்பமான சொற்பமான அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.